வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் புறப்பட்டு செல்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இன்று நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த கல்வித் திட்டத்திற்கான 2152 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் இளம் வீராங்கனை சுருச்சி 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் புறப்பட்டு செல்கிறார். அந்நாட்டின் அரசு தலைமை நிர்வாகி திரு ஷேக் மெஹல் அல் அகமது அல் ஜாஃபர் அழைப்பின் பேரில் பிரதமர் அந்நாட்டுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின்போது பிரதமர் குவைத் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். குவைத்தில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் இந்திய தொழிலாளர்களின் முகாமிற்கும் செல்லவுள்ளார். அரேபிய வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க விழாவில் குவைத் அரசு நிர்வாகியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. குவைத் அரசு நிர்வாகி குவைத் இளவரசர் ஆகியோருடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தெரிவித்தார். விவசாயிகள் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சரவையின் முடிவு விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை எடுத்துக்காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். ஒரு குவிண்டால் கொப்பரை தேங்காய் துண்டுகளுக்கு ஆதரவு விலையாக 11,582 ரூபாயும் முழுமையான கொப்பரை தேங்காய்க்கு ஒரு குவிண்டாலுக்கு 12,100 ரூபாயும் ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனை அமல்படுத்தினால் மத்திய அரசுக்கு 8,055 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் இந்த ஆண்டு பருவத்துடன் ஒப்பிடும்போது அடுத்த ஆண்டுக்கான கொப்பரை தேங்காய் பருவ கொள்முதல் ஆதரவு விலை 422 ரூபாய் அதிகம் என்றும் அவர் கூறினார். முழுமையான கொப்பரை தேங்காய்க்கான ஆதரவு விலை நடப்பு பருவத்தை விட 100 ரூபாய் அதிகம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறுகிறது. துவக்க நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, இணையமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார், வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக நேற்று இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் வடகிழக்கு கவுன்சில் கூட்டத்தில் கடந்த காலத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளால் வடகிழக்கு மாநிலங்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் 55வது கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. ஹரியானா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், கோவா, மேகாலயா மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் துணை முதலமைச்சர்களும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். உணவு விநியோக சேவைத்துறை மீதான வரி தொடர்பாகவும் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியம் மீதான வரியை குறைப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில வரி விகிதங்களை சீரமைப்பது தொடர்பாகவும் உயர்தர கை கடிகாரங்கள், காலணிகள், ஆயுதாடைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரிகளை மாற்றியமைப்பது குறித்தும் விமான எரிபொருளை சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டுவருவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் இன்று சண்டிகரில் பஞ்சாப் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு கூட்டத்தை துவக்கி வைத்து பேசுகிறார். இந்த பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் குடியரசு துணைத் தலைவர் பதவி வகிக்கிறார். இந்த கூட்டத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உயர் பதவிகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர். சண்டிகரில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்கிறார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான 2152 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் குறித்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் நடப்பாண்டிற்கு 10,000 கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டிற்கு 16,000 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை விடுவிப்பதில் உள்ள கடுமையான கட்டுப்பாடுகளையும் கூடுதலான நிபந்தனைகளையும் மத்திய அரசு தளர்த்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். புயல் மற்றும் கனமழையால் தமிழ்நாடு தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதால் மாநில அரசின் பேரிடர் நிவாரண நிதிக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 6,675 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் மர்ம நபர் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 68 பேர் காயமடைந்தனர். ஏராளமானோர் சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான பொருட்களை வாங்குவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த நேரத்தில் வேகமாக வந்த கார் ஒன்று கூட்டத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்று விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஜெர்மன் சான்சலர் திரு ஒலாஃப் ஷோல்ஸ் தெரிவித்தார். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தவுடன் அவரை மாநில அமைச்சராக நியமித்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது நேற்று விசாரணை நடைபெற்றபோது இதனை தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பண மோசடி வழக்கில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என்ற விவரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இதுவரை எத்தனை சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது என்பதையும் சாட்சிகளில் எத்தனை பேர் அரசு ஊழியர்கள் என்பதையும் திரு செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களையும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 15 தேதிக்கு ஒத்திவைத்தனர். அடிப்படையிலான 350 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கடன் ஒப்பந்தத்தில் மத்திய அரசும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் கையெழுத்திட்டுள்ளன. ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டத்தின் 2வது துணை திட்டத்திற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். நாட்டின் தளவாடத்துறையில் பரந்த அளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் அரசாங்கத்திற்கு உதவும் வகையிலும் உற்பத்தியை மேம்படுத்தி விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரி செய்வதற்கும் இந்த கடனுதவி பயன்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய தளவாடத்துறையின் வளர்ச்சி மற்றும் அதன் உற்பத்தி துறையில் போட்டியின் தன்மையை மேம்படுத்த இந்த நிதி அவசியம் என்று தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 67வது தேசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் இளம் வீராங்கனை சுருச்சி 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் பிஸ்டல் பிரிவில் இவர் தங்கப்பதக்கம் வென்றார். இளையோர் பிரிவிலும் சுருச்சி 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சன்ஸ்கிருதி பானா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. விஜய் அசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் லீக் போட்டியில் தமிழ்நாடு இன்று சண்டிகர் அணியை எதிர்கொள்கிறது. ஆந்திர மாநிலம் விஜயநகரில் இன்று காலை 9 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் அசாம் ஜார்க்கண்டையும் மும்பையில் நடைபெறும் போட்டியில் ஆந்திரா ரயில்வே அணியையும் எதிர்கொள்கின்றன. புனேயில் நேற்று நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் ஜெய்ப்பூர் அணி 31-28 என்ற புள்ளிக் கணக்கில் பெங்கால் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தெலுங்கு அணி 48-36 என்ற புள்ளிக் கணக்கில் புனே அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பட்னா அணி குஜராத் அணியையும் தில்லி அணி ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக இன்று குவைத்து புறப்பட்டு செல்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இன்று நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான 2152 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. தேசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் இளம் வீராங்கனை சுருச்சி 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.